السلام علیکم ورحمۃ اللہ. اشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشہد ان محمدًا عبدہ ورسولہ. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. اس وقت بھی میں آپ کو صحابہ حضرت مسیح موعود علیہ الصلوۃ والسلام
இப்போதும் நான் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சஹாபாக்களின் பையத் தொடர்பான அறிவிப்புகளை எடுத்துரைப்பேன். முதல் அறிவிப்பு ஹசரத் முகமது ஷா சாஹிபுடையதாகும். நான் கூறிய முந்தைய அறிவிப்புகளில் இதற்கு முன்பான ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கின்றார்கள். நான் எங்கிருந்து இந்த மேற்கோளை எடுத்துள்ளேனோ அது தொடர்ந்து செல்கின்றது. கூறுகின்றார்கள், அஹ்மதி ஆவதற்கு முன்பாக லுத்தியானா ஸ்டேஷனில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திக்கும் போது எழுதினேன், சையீதிற்கு மற்றவர்களிடம் பையத் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என முதலில் எழுதியுள்ளார். இவர் சையீத் ஆவார். இவர் கூறுகின்றார், சையீதிற்கு மற்றவர்களிடம் பையத் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என எண்ணியிருந்தேன். முன்பும் ஓர் அறிவிப்பு கூறப்பட்டுள்ளது. ஆகையால் நான் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உண்மையாளர் என புரிந்திருந்தும் பையத் செய்ய அவசியம் இல்லை என்று நினைத்தேன். இந்த கருத்தில் நான் சில காலம் உறுதியுடன் இருந்தேன். ஆனால் ஹசரத் மிர்சா சாஹிப்பை பற்றி எப்பொழுது எந்த ஒரு கூட்டத்திலும் பேசப்பட்டாலும் அது புகழ்ச்சியுடன் பேசப்பட்டால் ஆர்வமாக கேட்பேன். எந்த கூட்டத்தில் எதிர்ப்புடன் பேசப்படுமோ அந்த கூட்டத்தில் உட்கார்வதை விரும்ப மாட்டேன். அப்படிப்பட்ட கூட்டங்களில் உட்கார மாட்டேன், எழுந்து சென்று விடுவேன். இறுதியில் ஒரு நாள் ஒருவருடைய நாவினால் அவர் மற்றொருவரிடம் பீர் இல்லாதவனே முர்ஷித் இல்லாதவனே என்று கூறிக்கொண்டிருந்ததனை கேட்டு, எனக்கு பீர் இல்லாதவனே முர்ஷித் இல்லாதவனே என்று கூறுவது ஒரு கெட்ட வார்த்தையாகும் என தோன்றியது. மேலும் நான் பீர் இல்லாமல் முர்ஷித் இல்லாமல் இருக்கின்றேன், செய்யது மட்டும் விதிவிலக்கா என்ன? எனக்கு தானாகவே சில சான்றோர்களை பற்றிய சிந்தனை தோன்றியது. செய்யதாக இருந்த சில பெரியவர்களும் செய்யத் அல்லாத சில பெரியவரிடம் பையத் செய்து பலன் பெற்றார்கள். நானும் என்னை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தேன். ஆனால் குறைவான அறிவு மற்றும் அறிவீனத்தின் காரணமாக எவரிடமும் கேட்கவில்லை. உள்ளத்தில் ஒரு குறிக்கோளை கொண்டவாறு சில நல்ல மனிதர்களிடம் என்னுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக ஏதாவது விருது கேட்கவும் செய்யவும் ஆரம்பித்தேன். அதாவது துவாக்கள் செய்ய ஆரம்பித்தேன். முழுமையான வழிகாட்டியாக இருப்பவர் செய்யதாக இருக்க வேண்டுமென்பதே நோக்கமாக இருந்தது. அதாவது செய்யதாக இருக்கக்கூடிய ஒரு பீர் கிடைக்க வேண்டும் என்பதாகும். ஆகையால் பல நாட்களாக தியானம் மற்றும் விருது இவற்றை ஆர்வத்துடன் செய்து வந்தேன். கபர்ஸ்தானில், கிணற்றில், நதிகளில், மலைகளில், பெரியவர்களின் கல்லறைகளில் இவ்வாறு இரவு மறைவான இடங்களுக்கு சென்று 40 நாட்கள் தியானம் செய்தேன். எதுவும் நடக்கவில்லை. இறுதியில் ஒரு நாள் அவநம்பிக்கை அடைந்து படுத்திருந்தேன், உறங்கிவிட்டேன். உறக்கத்தில் ஒரு பெரியவரை கண்டேன். அவர் எனக்கு ஆறுதல் கூறினார். மகனே, உனக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டி அனைவருடைய வழிகாட்டியாகவும் இருப்பார். அவர் இருக்கும்போது எல்லா பீர்களும் முர்ஷீதுகளும் தோல்வியடைந்து விடுவார்கள். இந்த காட்சியை கண்டு உள்ளத்தில் திருப்தி ஏற்பட்டது. மேலும் முழுமையான வழிகாட்டி இன்ஷா அல்லாஹ் கிடைத்து விடுவார் என நம்பிக்கை ஏற்பட்டது. இறுதியில் 1905 ஓர் இரவில் நான் கண்டேன், ஒரு பரந்த மைதானம் இருக்கின்றது. அது மிகவும் பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளது. ஒரு பெரிய மாநாட்டு திடல் போன்று மிகவும் தூய்மையாகவும், அதில் ஸ்டேஜ் உயரமாகவும், அரசர்களுக்கு தகுதியானதை போன்று தயாராக உள்ளது. என்னை போன்ற குறைவான அறிவுடையவனாய் அதனுடைய புகழை எடுத்து கூற முடியாது. என்னிடம் ஒரு மனிதர் கூறுகின்றார், இங்கு இன்று நபிமார்கள் அலைஹிம் ஸலாம் உடைய மாநாடு நடைபெற உள்ளது. மேலும் ரசூலே கரீம், அதாவது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று தனது அன்பிற்குரிய மகனை அரியணையில் உட்கார வைப்பதற்காக வருகிறார்கள். நான் மகிழ்ச்சியினால் குதிக்கின்றேன். மிகவும் வேகமாக ஓடியவாறு இந்த மைதானத்தில் ஸ்டேஜுக்கு மிகவும் அருகில் எல்லாருக்கும் முன்பாக மூச்சிறைத்தவாறு சென்றடைந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த மைதானம் தூய மக்களால், ஒளிமிகுந்த முகங்களை கொண்ட மக்களால் வேகமாக நிரம்பியது. அதன் பின்னர் அனைவருடைய பார்வையும் மேல் நோக்கி சென்றது. நானும் மேலே பார்த்தேன். விமானங்களை போன்று ஊஞ்சல்கள் மிகவும் அழகாக செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது. அதில் ஒன்று ஒரு ஆண் மட்டும், மற்றொன்றில் ஒரு ஆண் ஒரு பெண் மட்டும், அல்லது இரண்டு பெண்கள், வேறொன்றில் இரண்டு பெண்கள் மட்டும் அல்லது ஆண் மட்டும் வானத்திலிருந்து மிகவும் மெதுவாக வருகின்றார்கள். இது அந்த நபி ஆவார், இவர் இந்த நபி ஆவார் என எனக்கு தானாகவே தெரிய வருகின்றது. பல உம்மஹாத்துல் முஃமினீனும், உதாரணமாக அன்னை ஹவ்வா, அன்னை ஹாஜிரா, அன்னை மரியம், பிபி ஃபாத்திமா, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற அனைவரும் வந்தார்கள். அனைத்து நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் வந்து தத்தமது இருக்கைகளில் அமர்ந்தார்கள். அவர்கள் காத்திருந்தார்கள். வெள்ளிக்கிழமை அன்று காதியானில் மஸ்ஜித் அக்ஸாவில் இரண்டாவது கலீஃபத்துல் மஸ்ஜூடைய காலத்தை பற்றி கூறுகின்றார்கள். அவர்களுக்காக காத்திருப்பதுண்டு. அதனை இவர் சுட்டிக்காட்டுகின்றார். சில சமயங்களில் சிலர் வானத்தை நோக்கி முகம் திருப்பியவாறு தகப்பனும் மகனும் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் என கூறினார்கள். நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு ஊஞ்சல் இறங்கியது. அது அனைத்து ஊஞ்சல்களையும் விட அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஜனாப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹமத் சாஹிப் மசீஹ் மவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்கி ஸ்டேஜில் இரண்டு நாற்காலிகள் அடுத்தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. அதில் அமர்ந்தார்கள். முதலில் எனக்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறகு மிர்சா சாஹிப் மசீஹ் மவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் கூறினார்கள். முதலில் துவக்க உரை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தினார்கள். நான் எனது மகனை நபிமார்கள் ஆகிய உங்கள் முன்பாக, இதனை பற்றி ஏற்கனவே செய்திகள் கூறப்பட்டிருக்கின்றன, அரியணையில் அமர வைக்கின்றேன் என கூறினார்கள். அதற்கு பிறகு ஹசரத் மிர்சா சாஹிப் மசீஹ் மவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அப்போது எனக்கு செய்யதுடைய உண்மை தன்மை தெரிய வந்தது. மேலும் ஹசரத் சாஹிப்பை பார்த்தேன். லூதியானா ஸ்டேஷனில் பார்த்த அதே மிர்சா சாஹிப்பாக இருந்தார்கள். செய்யத் உடைய உண்மையான தரம் என்னவென்று தெரிந்த பின்பு மறுநாள் காலை எழுந்தவுடன் பையத்திற்கான கடிதத்தை எழுதினேன். ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் அவர் மசீஹ் மவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் மீது ஆயிரக்கணக்கான அருள்கள் இறங்கட்டுமாக என்று எழுதியுள்ளார்கள். காமே கான் சாஹிபுடைய மகன் ஹசரத் முகமது அலி சாஹிப் கூறுகின்றார்கள், 1903 அல்லது 1904 பெரிய அளவில் பிளேக் ஏற்பட்டது. அதன் பின்னர் நான் கோடையில் பைய செய்தேன். முதலில் தந்தை பைய செய்தார்கள். அவர் மூசியாவார், பஹ்தி மக்பாராவில் அடக்கப்பட்டுள்ளார்கள். அவர் கனவில் கண்டார், அவர் வலை விரித்து வைத்திருக்கின்றார். அதில் 3 புறாக்கள் மாட்டிக்கொண்டன. வேட்டைக்காக வலை விரிப்பார்கள். மௌலவி பூட்டே கான் சாஹிப் சக்னா ஷிகார் அவருடைய இந்த கனவுக்கு இவ்வாறு விளக்கம் கொடுத்தார். அவருடைய மூன்று ஆண் பிள்ளைகளும் அகமதியாகி விடுவார்கள். அந்த வகையில் நாங்கள் மூன்று சகோதரர்களும் பின்னர் அகமதியாகி விட்டோம். ஹஜ்ரத் மௌலவி ஷேர் அலி சாஹிப் ரலியல்லாஹு தாலா அன்ஹு வஜீரா அவர்கள் கூறுகின்றார்கள், 1906 பையத் செய்தேன். இவர் வேறொரு மௌலவி ஷேர் அலி சாஹிப் ஆவார். மௌலவி ஜலாலுதீன் சாஹிபுடைய சகோதரர் யூபியின் முபல்லிக் மௌலவி முகமது அலி சாஹிப்பிடம் திருக்குரான் கற்று வந்தேன். அவருக்கு மௌலவி ஜலாலுதீன் சாஹிப் மூலமாக தெரிவிக்கப்பட்டது. அவர் பையத் செய்தார். பிறகு மௌலவி அலி முகமது சாஹிப் எங்களுக்கு தப்லீக் செய்ய ஆரம்பித்தார்கள். நான் இஸ்திஹாரா செய்ய ஆரம்பித்தேன். 40 நாட்கள் வரை யா ஹபீரு அஹ்பிர்னி என்ற விருதை தொடர்ந்து செய்து வந்தேன். எனக்கு வாதம் செய்பவர் உண்மையாளர் என தெரிவிக்கப்பட்டது. கூறுகின்றார்கள், பல்வேறு வாதம் புரிபவர்கள் இருந்தனர். இது யாரை குறித்து என்பது தெரியாமல் இருந்தது. மறுநாள் இரவு வாதம் புரியக்கூடியவர் உண்மையாளர் என கூறப்பட்டது. பிறகு கூறுகின்றார்கள், 3வது நாள் இரவு காதியானியில் எவர் வாதம் புரிந்துள்ளாரோ அவர் உண்மையாளர் என கூறப்பட்டது. அதன்படி நான் பையஸ் செய்தேன். பிறகு 2வது கிலாபத்தின் போதும் நற்செய்தியின் அடிப்படையிலேயே நான் பையஸ் செய்தேன். 2வது கலிஃபத்துல் மசீஹுடைய காலத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அப்போதும் அல்லாஹ்வின் புறமிருந்து நற்செய்தி இறங்கிய பிறகு அவர் பையஸ் செய்தார். மோகாவை சேர்ந்த ஹசரத் ஷேக் முகமது அயாஸ் சாஹிப் கூறுகின்றார்கள், 1903 ஹசரத் சாஹிபுடைய கையில் பைய செய்தேன். மாங்கட் என்ற ஊரை சேர்ந்த மௌலவி நூர் முகமது சாஹிப் அவர்கள் தப்லீக் செய்தார்கள். ஷேக் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் கனவில் கண்டேன். எனது வீட்டின் முற்றத்தில் படுத்திருக்கின்றேன். ஒரு நிலவு போன்ற உருவம் எனக்கு முன்பாக சென்றது. மேலும் அதனுடன் இது காதியானி அகமதியாகும் என கூறப்பட்டது. கனவிலேயே நான் இது சரியில்லை என நினைக்கின்றேன். இந்த நிலையிலேயே நான் விழித்தெழுந்தேன். மேலும் மௌலவி நூர் முகமது சாஹிப்பிடம் கனவை பற்றி கூறினேன். அவர் கனவை தவிர வந்த மற்ற எண்ணங்கள் ஷைத்தானுடையதாகும் என கூறினார். இதன் மூலமாக நான் பயஸ் செய்தேன். மியா காதர் பக்ஷ் சாஹிபுடைய மகன் ஹஸ்ரத் அப்துல் ரஹீம் சாஹிப் ஷூ செய்பவராகவும் புக் பைண்டராகவும் இருந்தார். கூறுகின்றார்கள், 1906 எனக்கு காதியான் வருவதற்கு ஆர்வம் ஏற்பட்டது. எனது குடும்பத்தில் எனது மாமா முகமது அப்துல்லா சாஹிபுடைய மகன் முகமது இஸ்மாயில் சாஹிப் புக் பைண்டர் மற்றும் அவரது பையன்கள் சகோதரர் முகமது அப்துல்லா சாஹிப் புக் பைண்டர் அகமதி ஆவார்கள். அவர்களை விட மிகவும் அதிக பற்றுள்ளவராக எனது மாமி அதாவது முகமது அப்துல்லா சாஹிபுடைய தாயார் இருந்தார்கள். அவர்கள் மூலமாக எனது மாமா சாஹிப் சகோதரர் முகமது அப்துல்லா சாஹிப் காதியான் வந்தார்கள். அகமதி ஆனார்கள். நான் மாமாவிடம் திருக்குரான் கற்று வந்தேன். அவர் சொல்வதை கேட்டு வந்தேன். உதாரணம் கூறி வந்தார்கள், பாருங்கள், நீயும் எனக்கு அப்துல்லா போன்றுதான், அதாவது அவரை போன்று பிரியமானவன்தான். நான் கூறுவதை கேளுங்கள். மக்கள் ஹசரத் மிர்சா சாஹிபை தவறாக பேசுகின்றார்கள். ஆனாலும் அவரது ஜமாத் முன்னேற்றம் அடைகின்றது. உதாரணமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வயலில் எந்த அளவு அசுத்தமும் குப்பையும் போடப்படுமோ அதே அளவு நல்ல பசுமையான விளைச்சல் ஏற்படும். இந்த மக்கள் எவ்வளவு கெட்டதை பேசுகின்றார்களோ அதே அளவு ஜமாத் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்லும். ஆக இறைவனுக்கு 1000 நன்றி. இப்படிப்பட்ட தீய மக்களின் நெருக்கத்திலிருந்து ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அடிமையில் இணைத்திருக்கின்றேன். மாமா சாஹிப் மற்றும் மாமி சாஹிபாவுடன் எனக்கு ஒரு சிறப்பான அன்பு இருந்தது. உன்னை கண்டிப்பாக காதியான் அழைத்து செல்ல வேண்டும் என கூறி வந்தனர். எனக்கும் ஆர்வம் இருந்தது. ஒரு நாள் ஒரு வழி பயண செலவு நான் கொடுப்பேன், ஒரு வழி பயண செலவு நீ செய்ய வேண்டும் என கூறினார்கள். அந்த சிறுவனுக்கு ஆர்வம் மூட்டினார்கள். செல்ல வேண்டியதுதான், ஆனால் குறைந்தது உனது செலவை நீ தான் செய்ய வேண்டும். கூறுகின்றார்கள், எனக்கு ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் 1 பைசா கிடைக்கும். 8 நாளில் கை செலவுக்காக 1 பைசா கிடைத்து வந்தது. அந்த காலத்தில் காசுகளுக்கு நல்ல மதிப்பு இருந்தது. கூறுகின்றார்கள், நான் ஒவ்வொரு மாதமும் 1 அணா சேர்த்து வைத்தேன். 1 அணாவில் 4 பைசாக்கள் இருக்கும். எனக்கு என்னிடம் எத்தனை அணாக்கள் இருந்தன என நினைவு இல்லை. எவ்வாறாயினும் இருந்ததையெல்லாம் எனது மாமாவிடம் கொடுத்தேன். மற்ற அனைத்து செலவுகளையும் மாமா சாஹிப் செலவழித்து வந்தார்கள். இதுவும் அந்த சிறுவனுக்கும் உணர்வு ஏற்படுவதற்காகவே ஆகும். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திக்கும் போது சிறிதளவாவது நீ தியாகம் செய்ய வேண்டும், அதன் பழக்கத்தை இவ்வாறு ஏற்படுத்தினார்கள். இது மிகவும் சிறிய தொகையாக இருந்திருக்கும். பெரும்பான்மையான தொகையை அவரது மாமாதான் செலவழித்திருப்பார். கூறுகின்றார்கள், 1907 காதியானில் முகமது அப்துல்லா சாஹிபுடைய சகோதரி பாத்திமா சபேரி என்ற பெயரை கொண்டவர் தூரத்து சகோதரியாக இருந்தார். அவரை விடுவதற்காக காதியான் வந்தேன். இங்கு வந்து உண்மையான முஸ்லிமாக ஆனேன். மேலும் ஜமாத்தில் இணைந்தேன். அல்லாஹ் கரீமுக்கு நன்றி. அப்துல்லா சாஹிபுடைய மகன் அப்துஸ் சத்தார் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் எனது தந்தையிடம் மசீஹ் நாசிரியுடைய மரணத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது, உயிருடன் இருப்பதனை பற்றி தெரியும். அதாவது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது, அவர் உயிருடன் உள்ளார் என நம்பிக்கை இருப்பது பற்றி எங்களுக்கு தெரியும். அவரது மரணம் பற்றி எங்களுக்கு அது எவ்வாறு நடந்தது என புரிய முடியவில்லை. இதனை பற்றி எங்களுக்கு புரிய வையுங்கள் என கேட்டேன். அப்போது இவர் அகமதியாக இல்லை, இவரது தந்தை மட்டும்தான் அகமதியாக இருந்தார். அவர் கூறுகின்றார், எனது தந்தை பைய செய்த 8-10 மாதம் கழித்து ஒரு கனவை இவ்வாறு கூறினார்கள். நான் ராவி நதியின் கரையில் 2 கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருப்பதனை கண்டேன். ஒன்று மசீஹ் மவ்தூடையதாகும், மற்றொன்று ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையதாகும். நான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூடாரத்தினுள் நுழைந்தேன். மேலும் மசீஹ் மவ்த் என்று வாதம் செய்யக்கூடிய பெரியவர் எப்படிப்பட்டவர் என்று கேள்வி கேட்டேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த மனிதர் மிகவும் தகுதியானவர், மிகவும் தகுதியானவர், மிகவும் தகுதியானவர் என்று 3 முறை விரல்களின் சைகை மூலம் கூறினார்கள். முழுமையான சாட்சியத்தை கண்டு அன்னார், அதாவது ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது வாதத்தில் உண்மையாளர் என்று முழுமையான நம்பிக்கை வந்துவிட்டது. நமக்கு உயிருடன் இருப்பது மரணம் பற்றி பிரச்சனை தேவையில்லை. தந்தை கூறினார், எனக்கு கனவு வந்தது, இது மிகவும் தெளிவான கனவாகும். ஆகையால் எனக்கு ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருக்கின்றாரா அல்லது மரணித்து விட்டாரா என்பது பற்றி தெரியாது. அதனுடைய அவசியமும் இல்லை. எனக்கு இதுவே இந்த காட்சியே போதுமானதாகும். ஆகையால் நான் பைய செய்து விட்டேன். மியா நபிபக் சாஹிபுடைய மகன் ஹசரத் சௌத்ரி நிசாமுதீன் சாஹிப் கூறுகின்றார்கள், பிளேகுடைய முன்னறிவிப்பின் போது நடந்த 3வது சம்பவம். மௌதா ஷிகார் மாச்சியான் கிராமத்தின் மௌலவி ரல்து சாஹிபுடைய மனைவி மற்றும் 4-5 பெண்கள் பிளேகின் அச்சத்தினால் மிகவும் கடுமையான மழை மற்றும் பனியில் பயஸ் செய்வதற்காக ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் வந்தார்கள். பிளேக் நோய் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஷிகார் மச்சியான் கிராமத்திலிருந்து 5-6 பெண்கள் குளிர் அதிகமாக இருந்தும் மழை பெய்து கொண்டிருந்தும் பிளேக் நோயின் அச்சத்தினால் பையஸ் செய்வதன் மூலமே உயிர் பிழைக்க முடியும் என்று ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் வந்தார்கள். மழையில் நனைந்தவாறு வந்தார்கள். ஹசரத் சாஹிப் அவர்களது கஷ்டமான நிலைமையை கண்டு, பயணம் மற்றும் குளிர் போன்றவற்றை கண்டு மிகவும் கருணையுடன் தேவையான ஏற்பாடுகளை செய்தார்கள். நனைந்த துணிகளை மாற்றி புதிய துணிகளை அணிய செய்தார்கள். அவர்களது ஆடைகளுக்கான ஏற்பாடை செய்தார்கள். குளிரை போக்குவதற்காக நெருப்பில் குளிர்காய செய்தார்கள். நிலைமை சரியானவுடன் எங்களுடைய பையத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். ஹுசூர் அவர்கள் கருணையுடன் விண்ணப்பத்தை ஏற்றவாறு பையத்தில் இணைய செய்தார்கள். மேற்கூறப்பட்ட மௌலவி சாஹிப்பின் மனைவி நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார்கள். அங்கிருந்தவர்களில் மௌலவி சாஹிபுடைய மனைவி கொஞ்சம் படித்தவராக இருந்தார்கள். அவர் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் பைய செய்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸில் வரக்கூடிய எனது மசீஹிற்கு தூதை எட்ட வையுங்கள் என்பதனை எட்ட வைத்தார்கள். இதனால் ஹுசூர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த தூதை இன்று வரை எவரும் எட்ட வைத்ததில்லை என கூறினார்கள். மக்கள் வருவார்கள், பைய செய்வார்கள், பிறகு சென்று விடுவார்கள். பிறகு மேற்கூறப்பட்ட பைய செய்தவர்கள் ஹுசூருடைய தபருக்காக ஹுசூருடைய அருளுக்குரிய ஆடையின் ஒரு துண்டு கிடைக்க வேண்டும் என கேட்டனர். தபரு கிடைத்தது. சௌத்ரி ஹாஜி அயாஸ் ஹான் சாஹிப், இவர் ஹான்சி போன்ற இடங்களில் முபல்லிகாகவும் இருந்து வந்திருக்கின்றார். அவர் தனது தந்தை பற்றி கூறுகின்றார்கள், ஹசரத் சௌத்ரி கரம்ஜின் சாஹிப் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் இவருக்கு கூறினார். அதை இவரது மகன் அறிவிப்பு செய்கிறார். சௌத்ரி கரம்ஜின் சாஹிபுடைய வார்த்தைகள் இதுவாகும். ஹசரத் சாஹிப் ஜெஹிலம் வருவதனை பற்றி வதந்திகள் இருந்தபோது உங்களுடைய தாயார் ஹுசைன் பீவியின் கனவில் அல்லாஹு தாலாவிடம் இருந்து தெரிய வந்தது, ஜெஹிலம் வரக்கூடிய இந்த மனிதர், மக்கள் அவரை எதிர்க்கின்றனர், அவர் உண்மையாளர் ஆவார். காலையில் உமது தாயார் என்னிடம் கூறினார், இந்த தூய மனிதரை, அதாவது ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திப்பது மேலும் பைய செய்வது நர்பாகியமாகும் என்றார்கள். இந்த வகையில் எந்த நாள் ஹசரத் சாஹிப் ஜெஹலம் வந்தார்களோ அன்று காரியான் மற்றும் மற்ற ஸ்டேஷன்களிலிருந்து முந்தைய நாளிலேயே கூட்டம் கூட ஆரம்பித்தது. ஹுசூரை பார்ப்பதற்கு எந்த வழியும் தென்படவில்லை. ஆகையால் ஹாஜி அயாஸ் கான் சாஹிபுடைய தந்தை கூறுகின்றார், வழக்கு நாள் அன்று உன்னுடைய தாயார் சஹர் நேரத்தில் எனக்கு ரொட்டி சமைத்து தந்தார். நான் சாப்பிட்டுவிட்டு நடந்தே ஜெஹலம் சென்றேன். நீதிமன்ற வளாகத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு சென்றடைந்தேன். ஏனென்றால் மக்கள் அருளுக்குரிய ஹஜ்ரத் சாஹிபுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். டெபுட்டி சாஹிபுடைய வீட்டின் பக்கத்தில் மிகவும் அழகான தாடியுடைய மௌலிமார்கள் அறிவுரை கூறி வந்தார்கள். அதாவது சில அகமதிகள் அறிவுரை கூறினார்கள். பஞ்சாபியில் ஓ ஹல்கதே ஹுதாதே, ஓ சச்சா மெஹதி, ஓ சச்சா மசி, பனியா டேகா வாலா மசி ஓ ஆகையா மல்லோதே வலாஜே என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அதாவது இறைவனின் படைப்பினங்களே, நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த உண்மையான மசி மவுத் மற்றும் மெஹதி மவுத் வந்துவிட்டார். இதுவே அந்த நேரமாகும். எனவே அவர் மீது ஈமான் கொள்ளுங்கள். எங்களுடைய காரியானுடைய மக்கள் முதலிலேயே ஜெஹலம் சென்றிருந்தார்கள். அங்கு லங்கர் மற்றும் பாதுகாப்பிற்கான ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது. ஹசரத் சாஹிப் டெபுட்டியுடைய நீதிமன்றத்தில் நுழைந்ததும் 1-2 நிமிடங்களுக்குள் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் குற்றமற்றவர்கள் என விடுவிக்கப்பட்டார்கள் என ஆரவாரம் செய்யப்பட்டது. பிறகு வண்டியில் அமர்ந்து ஸ்டேஷன் பக்கம் சென்றார்கள். நான் ஹுசூர் வரை எவ்வாறு செல்வேன், எவ்வாறு பய செய்வேன் என தவித்தேன். மேலும் ஹுசூர் ஊர் வழியாக ஸ்டேஷன் சென்றார்களா அல்லது வேறொரு வழிபாதையாக சென்றார்களா என தெரியவில்லை. ஆனால் நான் ஓடி நேரடியாக ஸ்டேஷன் வந்தேன். ஹுசூர் அவர்கள் வண்டியில் அமர்ந்திருந்தார்கள். மேலும் காவலர்கள் மற்ற அனைவரையும் ஸ்டேஷனிலிருந்து வெளியேற்றிவிட்டனர். வேலிக்கு வெளியே எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டமாகவே தென்பட்டார்கள். காவலர்கள் பிளாட்ஃபார்மிலிருந்து எங்களை வெளியேற்ற விரும்பிய போது எனது பார்வை ரயில்வே உடைய பணியாளர் மீது பட்டது. அவரது பெயர் அப்துல்லாவாகும். அவர் மோஷா பூட்டே ஜங்கலில் வசிப்பவராவார். கபடி மற்றும் குஷ்டி விளையாடுவதில் பிரபலமானவராவார். எனக்கு தெரிந்தவராவார். அவரிடம் நான் என்னை போலீஸ் வெளியேற்றாதபடி ஏதாவது வழிசை என கூறினேன். நான் அருகே சென்று மிர்சா சாஹிப்பை சந்திக்க வேண்டும். ஆகையால் ரயில்வே பணியாளர் அப்துல்லா எனது கையில் ரயில்வேயின் ஒரு கொடியை கொடுத்தார். ஒன்று அவரது கையில் இருந்தது, மற்றொன்று என்னுடைய கையில் இருந்தது. நானும் ரயில்வே பணியாளர் போன்று நாங்கள் இருவரும் நடக்க ஆரம்பித்தோம். அப்போது ஒரு சிலர் மட்டும் இருந்தனர், மற்றவர்கள் வேலைக்கு வெளியே இருந்தனர். நான் கொடியை அங்கேயே போட்டுவிட்டு ஹசரத் சாஹிப் இருந்த பெட்டியை நோக்கி சென்றேன். ஹசரத் சாஹிப் பையிலிருந்து கடிகாரத்தை எடுத்து கூறினார்கள், இன்னும் 10 நிமிடங்கள் உள்ளன, யாராவது பையத் செய்ய வேண்டும் என்றால் செய்யட்டும், அழையுங்கள் என்றார்கள். பையத் என்ற வார்த்தை ஹுசூருடைய நாவில் தான் இருந்தது. நான் ஜன்னலுக்கு முன்னால் ஃபுட்பாத்தில் இருந்து முன்னேறி சென்றேன். ஒரு மௌலவி சாஹிப் வெளியே வந்து மக்களை பையத் செய்வதற்காக அழைத்தார்கள். அழைப்பதற்காக வெளியே தான் வந்தார்கள். நான் மேலும் தலையை குனிந்தேன். அப்போது ஹசரத் சாஹிப் என்னை பார்த்து பையத் செய்ய வேண்டுமா என்றார்கள். நான் ஆமாம் என்றேன். ஜி சாஹிப் மேரே என்றேன். அந்த வகையில் ஹுசூர் எனது கையை தமது அருளுக்குரிய கையில் எடுத்துக்கொண்டார்கள். கலிமா ஷஹாதத்தை ஓதினார்கள். மேலும் பல விஷயங்கள், இணை வைக்க மாட்டேன், உண்மையை பேசுவேன் போன்றவை இப்போது எனக்கு இவை சரியாக நினைவில் இல்லை. ஹுசூர் அவர்கள் எனது கையை தனது கையில் எடுத்துக்கொண்டவுடன் அங்கிருந்து ஒரு மௌலவி சாஹிப் பையச் செய்வதற்காக அழைத்த போது ஸ்டேஷன் வராண்டாவில் இருந்தவர்கள் மேலும் வேலிக்கு வெளியே இருந்த அனைவரும் ஒன்று கூடினார்கள். வேலியை தாண்டி ஒரு நிமிடத்தில் பிளாட்ஃபார்மை நிரப்பி விட்டார்கள். ஹுசூர் இவருடைய கையில் கை வையுங்கள் என்றார்கள். அதாவது இவருடைய கை ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கையில் இருந்தது. ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இவருடைய கையின் மீது பையச் செய்யக்கூடியவர்கள் தனது கைகளை வையுங்கள் என்றார்கள். முதலில் எனது கை மற்றும் முழங்கையில் 4-5 பேர் தான் கை வைத்தார்கள். ஆனால் அதன் பின்னர் பெருங்கூட்டம் கூடியது. ஹுசூர் அவர்கள் இவரது தோள்பட்டையில் கையை வையுங்கள் என்றார்கள். அதற்கு பின்னால் இருப்பவர்கள் இவ்வாறு தோள்பட்டையிலும் கைகளிலும் கையை வையுங்கள் என்றார்கள். ஆக என்னுடைய கை ஹசரத் சாஹிபுடைய கையில் இருந்தது. பின்னால் தோள்பட்டையில் கை வைத்த தூரம் எதுவரை இருந்தது என்பது தெரியாது. ஹசரத் சாஹிப் எனது கையை மிகவும் உறுதியாக பிடித்திருந்தார்கள். ஏறக்குறைய கண்கள் மூடியிருந்தன. ஹுசூருடைய தலைப்பாகை பனிக்கட்டியை போன்று வெண்மையாக இருந்தது. தலைப்பாகையின் கீழ் குல்லா இருக்கவில்லை, மாறாக ரோமி தொப்பி போன்று ஏதோ இருந்தது. தலைப்பாகையின் மேல் 15-20 நேர்த்தியான மடிப்புகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அது மிகவும் அழகாக இருந்தது. பையத் வாங்கிய பிறகு உசூர் அவர்கள் கடிகாரத்தை வெளியே எடுத்து பார்த்து கூறினார்கள், 1 நிமிடம்தான் மீதமுள்ளது, மக்களை வண்டியை விட்டு தள்ளியிருக்க செய்ய வேண்டும், ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்று விடக் கூடாது என்றார்கள். இது ஹசரத் சாஹிபுடைய வார்த்தைகள் அல்ல, ஆனால் பொருள் இதுதான். இதனால் மக்கள் கொஞ்சம் வண்டியை விட்டு விலகினர். ஆனால் நான் வாசலின் கைப்பிடியை பிடித்து வைத்திருந்தேன். பிறகு வண்டி மெல்ல நகர ஆரம்பித்தது. நான் மிகவும் ஏக்கத்துடன் ஹுசூரை பார்த்தேன். ஹுசூர் கொஞ்சம் முன்பாக குனிந்து எனது முதுகில் தட்டினார்கள். இறைவன் பாதுகாவலன் ஆவான் என்று கூறினார்கள். ஹுசூர் இவ்வாறு கூறிய பிறகு நான் படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கி வந்தேன். மேலும் என்ன கூறுவேன், மிகவும் அபூர்வமான நேரம், அபூர்வமான உணர்வாக அது இருந்தது. இந்த அளவு மக்களை மறுமையில் தான் பார்க்க முடியும். மரங்களின் மீதும் தரையிலும் மக்களின் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. பையத் செய்யும் போது தந்தையின் வயது 52 இருந்தது. ஹஜ்ரத் மௌலாதாத் சாஹிப் கூறுகின்றார்கள், 1880 முன்பு உள்ள சம்பவம் ஆகும். அப்போது எனக்கு 10-11 வயதாக இருந்திருக்கும். நான் கனவில் பார்த்தேன், ஒரு பெரிய கூட்டம் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஒரு மனிதர் அவர்களுக்கு முன்பாக சுறுசுறுப்பாக சென்று கொண்டிருந்தார். தலையிலும் கழுத்திலும் எதனையும் அணியவில்லை. இடுப்பில் கச்சை கட்டியிருந்தார். அனைவருக்கும் முன்பாக இருப்பவர் வழிகாட்டியாக தெரிகிறார். அவர் கூறுகின்றார், ஹஃப்த் ஜமீன் ஹஃப்த் ஆஸ்மான் அஸ்ஹேஷே பேதாகமி குணம். பின்னால் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றுபட்டு அஸ்ஹேஷ் பேதாகமி குணம் என்று கூறுகின்றனர். இவ்வாறு கூறிக்கொண்டே ஆடிக்கொண்டே செல்கின்றனர். ஒரு உறுதியான 4 சுவருக்குள் சென்று நுழைகின்றனர். 7 பூமியையும் 7 வானத்தையும் நானே படைக்கக்கூடியவனாவேன், அல்லது நானே படைத்தேன் படைப்பேன் என்பதாகும். எவ்வாறு இருப்பினும் இதுவும் புதிய பூமி புதிய வானம் படைக்கப்படுவதன் பக்கம் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. மீண்டும் இவருக்கு இது கனவில் காட்டப்பட்டது. அடுத்த அறிவிப்பு இவ்வாறு கூறுகிறார், எனது அண்ணன் அப்துல் ஹக்கீம் சாஹிப் காய்ச்சலினால் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவருடைய சிகிச்சை ஜமாத்துடைய மிகவும் கொடிய எதிரி ஒரு மருத்துவ மௌலவி செய்து வந்தார். அவருடைய அண்ணன் ஷம்சுதீன் அகமதியாக இருந்தார். மோசாதோ கிராமம் சக்கர் சக்ரில் என்ற பகுதியில் இருந்தார். இந்த மருத்துவர் மௌலவி ஹுசூருடைய கண்ணியத்திற்கு தரக்குறைவான வார்த்தைகளை உபயோகித்தார். அதாவது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. நான் அப்போது அங்கு இல்லை. நோயாளியாக இருந்த எனது சகோதரர் அவரை தடுத்தார். தனது மருத்துவரை அவ்வாறு பேசுவதை தடுத்தார். நான் வெளியிலிருந்து வந்தபோது அந்த மௌலவி சென்றிருந்தார். எனது சகோதரர் மிகவும் சகிப்புத்தன்மையுடன், நான் இந்த மருத்துவரிடம் சிகிச்சை பெற மாட்டேன், இவர் ஹஜ்ரத் சாஹிபுடைய கண்ணியத்திற்கு எதிரான சொற்களை பயன்படுத்தி விட்டார். இந்த வகையில் அந்த மௌலவி வழியிலேயே பிளேக் நோய்க்கு ஆளானார். பிறகு எனது சகோதரரை பாகல் நகர் அழைத்து சென்றேன். அங்கு 2 அசிஸ்டன்ட் சர்ஜன் சிகிச்சை அளித்து வந்தார்கள். இறுதியில் இவர் பிழைக்க மாட்டார் என கூறினார்கள். சிகிச்சை நிறுத்திவிடுங்கள், பணத்தை வீணாக்காதீர்கள் என்றார்கள். பிளேக் மிகவும் அதிகமாக பரவியிருந்தது. தீய வார்த்தைகளை கூறிய மௌலவி வழியிலேயே பிளேக் நோய்க்கு ஆளாகி அழிந்து விட்டார். ஆனால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த இவரது சகோதரருக்கும் நோய் அதிகரித்து கொண்டே சென்றது. பாகல்பூர் கொண்டு சென்ற போது டாக்டர்களும் காப்பாற்ற முடியாது என கைவிரித்து விட்டார்கள். நான் 1 வருடத்திற்கு பிறகு ஹுசூருக்கு கடிதம் எழுதினேன். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் எழுதினார்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹு தாலா மரணித்தவர்களை உயிர் பெற செய்வான். நாமும் துவா செய்வோம், நீங்களும் துவா செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் குணம் கிடைக்கும் என எழுதினார்கள். இந்த கடிதத்திற்கு மறுநாள் நான் பார்த்தேன், சகோதரின் காய்ச்சல் குறைந்து கொண்டே சென்றது. இப்போது உங்களுக்கு காய்ச்சல் இல்லை என்று கூறி நான் அவரை தூக்கி உட்கார வைத்தேன். நானும் ஆதரவாக அருகில் அமர்ந்தேன். எனது எரிந்து கொண்டிருந்த நெஞ்சு இப்போது குளிராக உள்ளது என்று சகோதரர் கூறினார். நான் ஹுசூருக்கு கடிதம் எழுதினேன். ஹுசூரும் பதில் எழுதியுள்ளார்கள். அதாவது நாம் துவா செய்வோம், இறைவன் நிவாரணம் அளிப்பான் என்று கூறிய போது அதனை கேட்டு பஞ்சாபியில் கூறினார், ஓஹோ ஹூமே நஹி மர்தா மசீனே முர்தே ஜிந்தா கீதாக. இதற்கு பிறகு அவர் அகமதியாகிவிட்டார். அதாவது அவர் பைய செய்து விட்டார். பிறகு ஆரோக்கியம் கிடைத்தது. இதற்கு முன்பு இவர் அகமதியாக இல்லை. ஆனால் மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு எதிராக பேசுவதனை விரும்பாதவராய் இருந்தார். ஹஜ்ரத் சூஃபி நபிபக்ஷ் சாஹிப் கூறுகின்றார்கள், ஹுசூர் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்ததும் எனது பார்வை ஹுசூருடைய முகத்தின் மீது பட்டது. நான் ஹுசூரை கண்டுகொண்டேன். உடனே உள்ளத்தில் மின்னலை போன்று ஒரு அலை உருவானது. இவர் நான் செப்டம்பர் 1882 மாணவ பருவத்தில் கனவில் கண்ட அதே அருளுக்குரிய நபர் ஆவார். ஹசரத் சாஹிப் கனவில் சந்தித்த போது அணிந்திருந்த அதே ஆடையைத்தான் அன்றும் அணிந்திருந்தார்கள். மௌலானா பத்ருதீன் சாஹிபுடைய மகன் ஹசரத் மௌலவி இமாமுதீன் சாஹிப் கூறுகின்றார்கள், அஹமதியா ஜமாத்தில் இணைவதற்கு முழுமையான வழிகாட்டல் உண்மையான கனவின் மூலம் ஏற்பட்டது. சுன்னத்தான இஸ்திஹாராவை பலமுறை செய்த பிறகு எனக்கு வந்தது. நான் முதன்முறையாக பட்டாலாவை சார்ந்த பீர் சாஹிபிடம் அனுமதி கேட்டு காதியானை பார்ப்பதற்காக வந்த போது ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்திக்கும் சமயத்தில் வஹி நபிமார்களுக்குரிய சிறப்பாகும், நீங்கள் எவ்வாறு வாதம் புரிகின்றீர்கள் என்று கேட்டேன். கூறினார்கள், வஹி தேனிகளுக்கு கூட இறங்குகிறது. சையத் அப்துல் காதிர், ஹசரத் முஜத்தித் அல்ஃபிசானி, ஷேக் அகமது சாந்தி ஆகியவர்கள் கூட வஹி மற்றும் இல்ஹாம் இறைவனுடைய சந்திப்பு வழிமாறலுக்கும் ஏற்படும் என கூறியுள்ளார்கள் என்றார்கள். நான் விவாதம் செய்ய வரவில்லை என்றேன். எனக்கு சூஃபிக்களை போன்று உண்மையான கனவு அல்லது இல்ஹாம் அல்லது ஹஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சந்திப்பின் மூலம்தான் உங்களுடைய உண்மைத்தன்மை மீது எனக்கு நம்பிக்கை வரும் என்றேன். அதாவது நான் விவாதம் செய்ய மாட்டேன், ஏதாவது உண்மையான கனவு அல்லது இல்ஹாம் இறங்க வேண்டும் அல்லது ஹஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் சந்திக்க வேண்டும் என்றார். அன்னார் இஸ்திஹாரா செய்யுங்கள் என்றார்கள். நான் எந்த இஸ்திஹாரா என்றேன். எனது உண்மைத்தன்மை அல்லாஹு தாலாவிடம் கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அவனிடமே கேளுங்கள் என்றார்கள். எவ்வாறு என்று கேட்டேன். இஸ்திஹாரா செய்து என்றார்கள். இந்த இரண்டு விஷயங்கள் மூலமாக இந்த மனிதர் தந்திரக்காரன் இல்லை என்ற நம்பிக்கை உண்டானது. இவ்வாறு 4 மாதங்கள் சுன்னத்தான இஸ்திஹாராவை செய்தேன். அதற்கு பிறகு நான் இந்த கனவை கண்டேன். நான் ஒரு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கின்றேன். அது முபாரக் பள்ளிவாசலை போன்று உள்ளது. ஹசரத் சாஹிப் சுபு தொழுகை தொழுத பிறகு முற்றத்தில் அருளுக்குரிய மிகவும் ஒளி மிகுந்த தன்மையுடன் வந்து அமர்ந்தார்கள். நான் உங்களுடைய வாதத்தின் உண்மைக்கு சாட்சியை கேட்கின்றேன். அதாவது உங்களுடைய வாதம் எவ்வாறு உண்மையானது என்பதனை கேட்க விரும்புகின்றேன் என்றார். அன்னாரிடமிருந்து மிகவும் உயர்ந்த சப்தம் ஒன்று வந்தது. ஜிஸ் ஹோனாசி ஓ இத்தே ஆகையா, அதாவது யார் வர வேண்டியிருந்ததோ அவர் வந்துவிட்டார். இந்த சப்தம் எனது உள்ளத்தினுள் நுழைந்தது. மேலும் முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டது. யார் வர வேண்டியிருந்தது? அதாவது மசீஹ் மவ்ஊத் மெஹ்தியே மஹூத் இந்த மிர்சா சாஹிப் ஆவார். இஸ்திஹாரா சமயத்தின் போது நான் பல துவாக்களை மிகவும் உருக்கத்துடனும் மன்றாடலுடனும் கேட்டேன். அல்லாஹுவே, எனக்கு தெளிவாக தெரிவிக்கவில்லை என்றால், மறுமையில் என்னிடம் கேள்வி கேட்கப்பட்டால், நான் உலகில் மிகவும் உருக்கத்துடன் ஈசா மெஹதி இவர்தான் என்றால் எனக்கு தெரியப்படுத்து என துவா செய்தேன். நீ ஏன் எனக்கு தெரியப்படுத்தவில்லை என்றே கூறுவேன் என்று கூட துவா செய்தேன். பிறகு நான் ஹுசூருக்கு கடிதம் எழுத ஆரம்பித்தேன். பெரும்பாலும் பதிலில் தொழுகையை மிகவும் உளப்பூர்வமாக தொழுவதற்கு வலியுறுத்தியிருப்பார்கள். அதாவது மிகவும் உருக்கத்துடன் தொழுமாறு கூறுவார்கள். பெரும்பாலும் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இதனையே வலியுறுத்தி கூறுவார்கள். எதிரிகள் கேட்கக்கூடிய ஆட்சேபனைகளுக்கு பதில் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் எழுதி வந்தார்கள். எந்த அளவு என்றால், நான் ஆரம்பத்திலேயே ஹாஜா ஷம்சுதீன் சியால் சரீப் மர்ஹூம் வாலாவிடம் சிஸ்தியா முறையின்படி பைய செய்திருக்கின்றேனே. பிறகு எனது நெருக்கத்திற்குரிய பீர் அவருடைய முரீத் ஹலீஃபா சையத் ஹைதர் சாஹிபிடம் மர்ஹூம் மற்றும் தரிகாயே காதிரியாவின் பீர் சாஹிப் ஹுசைன் சாஹிப் பட்டாளனிடமும் பைய செய்துள்ளேனே. இப்போது புதிதாக பைய செய்ய வேண்டிய அவசியம் உள்ளதா என்றேன். அன்னார், அது வேற பையத்தாகும். இப்போது செய்யக்கூடியதுதான் மிகவும் அவசியமான பையத்தாகும் என்றார்கள். அதன்படி நான் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய கையில் பைய செய்தேன். இது சில அறிவிப்புகளாகவும் நான் உங்களுக்கு கூறியுள்ளேன். தற்பொழுது சில மர்ஹூம்களை பற்றியும் கூறுவேன். அதில் ஒன்று கண்ணியத்திற்குரிய ஃபதலுர் ரஹ்மான் ஹான் சாஹிப் ஆவார்கள். இவர் ராவல்பிண்டி மாவட்டத்தின் அமீர் ஆவார். அக்டோபர் 29 2012 சிறிது நோய்வாய்ப்பட்டு 83 வஃத் அடைந்தார்கள். இன்னால் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிவூன். இவர் இன்றைய நாட்களில் இங்குதான் இருந்தார். ஜல்சாவிற்கு வந்திருந்தார். நான் அவரை சிறிது காலம் தங்குங்கள் என்றேன். நோய் மிக நீண்ட காலமாக இருந்து வந்தது. ஆனால் மாஷா அல்லா அறிவு மிகவும் அலர்ட்டாக இருந்தது. தைரியத்துடனும் அமாரத்துடைய பொறுப்பை கவனித்தார்கள். இவர் கண்ணியத்திற்குரிய மௌலவி அப்துல் கஃபூர் சாஹிபுடைய மகன் ஆவார். அவர் இரண்டாவது ஹிலாபத்தின் போது பையச் செய்தார். கண்ணியத்திற்குரிய ஃபதலுர் ரஹ்மான் சாஹிப் பிறப்பால் அகமதி ஆவார். இவர் ஆரம்ப கல்வியை வாராசாண்ட் என்ற ஊரில் கற்றார்கள். மிடில் மற்றும் மெட்ரிக் தேர்வுகளில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்றார்கள். 1948 இஸ்லாமியா கல்லூரி பஷாவரில் அட்மிஷன் பெற்றார்கள். 1950-51 FSC-யில் தேர்ச்சி அடைந்தார்கள். அதற்கு பிறகு பஞ்சாப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி லாகூரில் அட்மிஷன் பெற்றார்கள். 1953-54 BSc மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்றவற்றில் தேர்ச்சி அடைந்தார்கள். பல்வேறு அரசாங்கம் மற்றும் தனியார் துறைகளில் உயர்ந்த பொறுப்புகளை வகித்து வந்துள்ளார்கள். இன்ஜினியரிங் காலேஜில் கல்வி பயிலும் போது ஹஸ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு தாலா அன்ஹு இவரை அஹமதியா இன்டர் காலேஜ் அசோசியேஷனுடைய பிரசிடண்டாக நியமித்தார்கள். மேலும் கூறுகின்றார்கள், ஒருமுறை அகமதி அல்லாத சக மாணவர்களுடன் இவர் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹுடைய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். பிறகு அங்கு வந்து ஹுசூரிடம் தெரிவித்ததும் ஹஸரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்கள், இன்றைய நாட்களில் நான் மிகவும் வேலையாக இருக்கின்றேன் என்றார்கள். அதற்கு இவர், நான் இதற்கான அறிவிப்பையும் செய்துவிட்டேன் என்றார். பிறகு அதன்படி இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்கள், நான் லாகூர் வருகின்றேன் என்றார்கள். இவரிடம் ஏற்பாட்டை செய்வதற்கு கூறினார்கள். இவர் ஏற்பாட்டை செய்தார். லாகூர் ஜமாத்துடைய அமீருக்கு பிறகுதான் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் லாகூர் வருகிறார்கள் என்றே தெரிய வந்தது. எவ்வாறாயினும் இவர் அந்த காலத்திலிருந்தே ஜமாத் பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஹைதராபாத் ஜமாத் நிறுவப்பட்ட சமயத்தில் பணி தொடர்பாக அங்கிருந்தார்கள். மூன்றாவது ஹலிஃபத்துல் மசீஹுடைய காலத்தில் ஹுத்தாமுல் அஹமதியா அமைப்பில் இலாக்கா காயித் ஹுத்தாமுல் அஹமதியா, பிறகு ஹைதராபாத் மாவட்டத்தின் காசியாகவும் தொண்டாற்றினார்கள். இதனை தவிர ஹல்கா சதராகவும் இருந்திருக்கின்றார்கள். செக்ரட்டரி இஸ்லாம் இர்ஷாதாகவும் மாவட்ட துணை அமீராகவும் இருந்திருக்கின்றார்கள். 1998 நான்காவது ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் இவரை ராவல்பிண்டி நகரத்தின் மற்றும் மாவட்டத்தின் அமீராக நியமித்தார்கள். ஹிலாபத்துடன் ஜமாத் அமைப்புடனும் உணர்வுபூர்வமான அன்பு கொண்டிருந்தார். ஒவ்வொரு கூட்டத்திலும் இவருடைய பேச்சின் மைய கருத்து ஜமாத்துடைய சம்பவங்கள், ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபாக்களின் வாழ்க்கை மற்றும் சம்பவங்கள், அகமதியத்துடைய ஹலிஃபாக்கள் தொடர்பாகவே இருக்கும். எப்போதும் ஹிலாபத்துக்கு கட்டுப்படுதல் மற்றும் காலத்தின் ஹலிஃபாவுடன் உறுதியான தொடர்பு குறித்து தனது பிள்ளைகளுக்கு வலியுறுத்தி வந்தார்கள். மிகவும் அதிகமாக துவா செய்யக்கூடியவர் ஆவார். இவருடைய பிள்ளைகள் கூறுகின்றனர், ஒவ்வொரு நாளும் காலையில் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பு அனைவரையும் உட்கார வைத்து துவா செய்வார்கள். ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் இருந்தார்கள். அங்கும் மயக்க நிலையிலிருந்து திரும்பிய போதும் இப்போது கையை உயர்த்தி துவா செய்யுங்கள் என்பார்கள். இவரது பிரிவில் வாடுபவர்களில் மனைவியை தவிர இரண்டு மகள்கள் மற்றும் நான்கு மகன்கள் உள்ளனர். மகன்கள் அனைவரும் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். மகள்களும் வெளிநாட்டில் தான் இருக்கின்றார்கள். இவரது அக்கா மரணம் அடைந்த பிறகு அவரது பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்தனர். அவர்களையும் வளர்த்தார்கள். அவரது பிள்ளைகளில் ஒரு மகளுக்கு இரண்டு முறை பெரிய துக்கம் ஏற்பட்டது. அப்போது அவர்களை நன்றாக கவனித்து வந்தார்கள். ஏனென்றால் இவரது சகோதரி மகளுக்கு சாங்கட்டில் திருமணம் செய்து வைத்தார்கள். அங்கு இவரது சகோதரி மகளுடைய கணவரை ஷஹீதாக்கினார்கள். பிறகு இரண்டாவது திருமணம் அவரது சகோதரர் பீர் சாஹிப்புடன் செய்து வைத்தார்கள். அவரையும் சில நாட்களுக்கு பிறகு ஷஹீதாக்கினார்கள். இவ்வாறு இவரது சகோதரி மகள் இரண்டு முறை விதவையானார்கள். இரண்டு முறையும் ஷஹீதுடைய விதவையானார்கள். இவரை பற்றி ஆக்டிங் அமீர் முபாரக் அகமது சாஹிப் ராவல்பிண்டி எழுதுகிறார்கள், ஜமாத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவர் சிறுவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவருடைய கருணையிலிருந்து தனிப்பட்ட முறையில் பலன் அடைந்து வந்தனர். அல்லாஹு தாலா வழிநடத்தி செல்லக்கூடிய திறமையை அதிகமாக இவருக்கு வழங்கியிருந்தான். இறைவனால் வழங்கப்பட்ட அந்த திறமைகள்தான் இவருடைய அமீர் காலத்தில் நவம்பர் 1998 ராவல்பிண்டி ஜமாத் பொருட்கள் மற்றும் உயிர் தியாகங்களில் ஒவ்வொரு பிரிவிலும் முன்னேற்றம் அடைந்தது. மேலும் நாட்டில் சிறந்த ஜமாத்துகளில் ராவல் பிண்டியும் ஒன்றாக எண்ணப்பட்டது. ஒட்டுமொத்தத்தில் இவருடைய ஜமாத் தொண்டு அரை நூற்றாண்டு அல்லது 50 வருடங்களாக இருந்து வருகின்றது. இரண்டாவது ஹிலாபத் காலத்தில் இருந்து இது ஆரம்பமாகும். மர்கசி கமிட்டியில் பல்வேறு கமிட்டிகளில் உறுப்பினராக இருந்து வந்தார்கள். இவருடைய அமீர் காலத்தில் தாரிகே அஹமதியத் ராவல்பிண்டி தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இதற்காக முதுமை மற்றும் பல்வேறு நோய்களிலிருந்தும் கூட பல நாட்கள் தொடர்ந்து பல மணி நேரம் உட்கார வேண்டியிருந்தது. அந்த வரலாற்று பத்திரங்களை ஒவ்வொன்றையும் வார்த்தைக்கு வார்த்தை படித்து கேட்டு பிறகு அதற்கு அனுமதி வழங்கினார்கள். மேலும் ஹிலாபத் ஜூபிலியின் நூற்றாண்டு விழாவின் போது அஹமதியா முஸ்லிம் ஜமாத் ராவல்பிண்டிக்கு ஒரு பார்ப்பதற்கு அழகான தனிப்பட்ட முறையில் ஹிலாபத் ஜூப்ளி சொவினியர் வெளியிட வாய்ப்பு கிடைத்தது. இதற்குரிய அனைத்து பாராட்டும் இவரையே சேரும். இந்த முக்கியமான பணியில் ஆர்வம் கொண்டார்கள். கட்டுரை எழுதும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனிப்பட்ட முறையில் போன் செய்து கட்டுரைகள் எழுத செய்தார்கள். நான் கூறியது போன்று 1998 நான்காவது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் இவரை ராவல்பிண்டி ஜமாத்திற்கு அமீராக நியமித்தார்கள். அதற்கு முன்பு ஏறக்குறைய 4.5 வருடம் வரை துணை அமீராக தொண்டாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்து வந்தது. அமாரத் மாற்றப்பட்ட போது நான் அப்போது நாசிர் ஆலாவாக இருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, இவர் நான்காவது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் சதர் ஹுத்தாமுல் அஹமதியாவாக இருந்த போது அவருடன் காயிது ஹுத்தாமுல் அஹமதியாவுடைய பிரதிநிதியாக செயல்பட்டு வந்தார்கள். அப்போது பல பெயர்கள் எனக்கு முன்னால் இருந்ததில்லை. நான்காவது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் எனக்கு ராவல்பிண்டி நகருக்கும் மாவட்டத்திற்கும் அமீர் பதவிக்கு ஏதாவது பெயரை பரிந்துரை செய்யுங்கள் என்றார்கள். அப்போது இவருடைய ஒரு பெயரை மட்டும்தான் நான் அனுப்பினேன். அதற்கு உடனடியாக நான்காவது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். மேலும் இவரை நான் நன்கறிவேன். இவர் நன்றாக பணிபுரியக்கூடியவர் ஆவார். அமைப்பு ரீதியிலும் நல்லொழுக்கத்திலும் விசுவாசத்திலும் மிக சிறந்தவர் ஆவார். இன்ஷா அல்லாஹு தாலா பணியை கவனிப்பார்கள் என எழுதியிருந்தார்கள். அல்லாஹுவின் அருளினால் மிகவும் சிறந்த நல்ல முறையில் பணியை செய்தார்கள். வாழ்வின் கடைசி நாள் வரை ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மிகவும் சிறந்த முறையில் செய்தார்கள். மேலும் ஹிலாபத்திற்காக உயிரை அர்ப்பணிக்கக்கூடியவர் ஆவார். மேலும் சஹீன்படி நடக்க தெரிந்தவர் ஆவார். அதனை நற்பேராக கருதி வந்தார். ஜமாத் பணிகளில் மட்டுமல்ல, மாறாக நானும் பார்த்திருக்கின்றேன் சொந்த விஷயங்களிலும். இங்கு ஜலசாவிற்கு வந்தபோது கொஞ்ச காலம் இங்கு தங்குங்கள் என்றேன். இவருடைய மனைவியுடைய முகத்திலிருந்து இங்கு தங்க விருப்பம் இல்லை என தெரிந்தது. ஆனால் இவர் மிகவும் உற்சாகத்துடன் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நீங்கள் கூறும் வரை இருப்போம் என்றார்கள். ஒருவேளை இங்குதான் இவருடைய வஃபாத் நிகழ வேண்டும் என இருந்தது. ஜனாசா தொழுகையை தொழ வைக்க வேண்டும் என இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இவருடைய ஜனாசாவை நான் தொழ வைப்பேன். இதற்காகத்தான் அல்லாஹு தாலா இவ்வாறான ஏற்பாட்டை செய்திருக்கின்றான். டாக்டர் நூரி சாஹிபுடன் இவருக்கு நல்ல தொடர்பு இருந்தது. அவர் எழுதுகின்றார், இவருடன் என்னுடைய தொடர்பு பல வகையில் இருந்தது. நெருங்கிய நண்பராவார். துணை அமீராகவும் டாக்டர் சாஹிப் இவருடன் பணியாற்றி இருக்கின்றார். மேலும் டாக்டர் என்ற ரீதியிலும் தொடர்பு இருந்தது. எல்லா வகையிலும் நான் இவரை பார்த்திருக்கின்றேன். ஃபதுலுர் ரஹ்மான் சாஹிப் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரராவார். இறைவனிடத்தில் மிகவும் அஞ்சக்கூடிய எல்லா நிலையிலும் அவனிடமே நம்பிக்கை வைக்கக்கூடியவர் ஆவார். ஹிலாபத்துடன் முழுமையான விசுவாசம், கட்டுப்படுதல், அன்பு, நேசம் கொண்டவராக இவர் இருந்தார். எப்பொழுதும் காலத்தின் கலிஃபாவை பற்றி பேசினாலும் இவருடைய குரல் தாழ்ந்துவிடும். கண்களிலிருந்து கண்ணீர் சிந்த ஆரம்பிக்கும். இவரது முழு வாழ்வும் ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கு அர்ப்பணமாகி இருந்தது. இவருக்கு பல நோய்கள் இருந்தன. வீல் சேர் உபயோகப்படுத்தி வந்தார். அவ்வாறு இருந்தும் கூட மார்க்க சேவைக்காக மிகவும் முயற்சிகளை செய்து வந்தார்கள். கடைசி 2-3 வருடங்கள் வீல் சேரில் தான் இருந்தார்கள். ஒருபோதும் குறை கூற மாட்டார்கள். ஒருபோதும் முகம் சுளிக்க மாட்டார்கள். ஏழைகள், தேவையுடையவர்கள், அனாதைகள், விதவைகள், தேவையுடைய மாணவர்கள் போன்றோரை அதிகமாக கவனத்தில் கொள்வார்கள். அன்பிற்குரிய சொந்தங்கள், பல்வேறு கஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதார சீர்கட்டினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி மற்றும் வழிகாட்டி வந்தார்கள். ராவல்பிண்டி மாவட்டத்தினுடைய காயித் ஹுத்தாமுல் அஹமதியா எழுதுகின்றார்கள், மதிப்பிற்குரிய அமீர் சாஹிப் பல்வேறு தனிப்பட்ட சிறப்புகளுக்கு சொந்தக்காரராவார். இவர் மிகவும் அதிக அன்பு செலுத்தக்கூடிய, ஏழைகளுக்கு உதவக்கூடிய, இறை நியதியில் திருப்தி கொள்ளக்கூடிய, ஹிலாபத்துடன் உளப்பூர்வமான அன்பு கொள்ளக்கூடிய, பொறுமை மேற்கொள்ளக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய நபர் ஆவார். மார்க்கத்திற்கு உலகத்தை விட அதிக முக்கியத்துவம் கொடுப்பதன் உண்மையான எடுத்துக்காட்டாக இருந்தார். கூறுகின்றார்கள், எனக்கு அமீர் சாஹிபுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இவரது கருணை மற்றும் அன்பு ஒரு தந்தையை விட மிகுதியாக இருந்தது. இந்த நடைமுறை எல்லா இடங்களிலும் எல்லா அமீரிடமும் எல்லா சதரிடமும் இருக்க வேண்டும். ஹுத்தாமுல் அஹமதியா அமைப்புடனும் மற்ற அமைப்புகளுடனும் ஒவ்வொரு காயிதுகளும் இளைஞர்களுடனும் இந்த நடைமுறையை பேண வேண்டும். காயிதுகளும் சதர்மார்களும் இந்த நடைமுறையை பேண வேண்டும். இவர் எழுதுகின்றார்கள், எனக்கு எந்த அளவு முடியுமோ ஒரு மகனாக அவர்களுக்கு கீழ் ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இவரை பற்றி இங்கு கூறப்பட்ட சிறப்பு அம்சங்களில் எனக்கு தெரிந்தவரை எந்த இடத்திலும் மிகைத்து கூறப்படவில்லை. மாறாக ஒருவேளை ஏதாவது குறைத்து வேண்டுமானால் எழுதியிருக்கலாம். காய் சாஹிப் எழுதுகின்றார்கள், அல்லாஹு தாலா அமீர் சாஹிபிற்கு வழிகாட்டுதல் மற்றும் தலைமைத்துவ திறமைகளை நன்றாகவே வழங்கியிருந்தான். அவர் ஒவ்வொரு பொறுப்பாளர் மற்றும் பணியாளரிடம் அவரது தகுதி, திறமை மற்றும் சக்திக்கு ஏற்ப வேலை வாங்கக்கூடிய முறையை தெரிந்திருந்தார்கள். ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஜமாத்துடைய ஒவ்வொரு உறுப்பினரும் இவருடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் கூற்றுக்கும் கட்டுப்பட்டு மகிழ்ச்சி அடைவர். மேலும் அதனை தமக்கு பெருமையாக கருதுவர். ஹுத்தாமுல் அஹமதியாவுடன் இவர்களுக்கு கருணை ஒரு தந்தையை விட அதிகமாக இருந்தது. எனக்கு இவ்வாறு கூறுவது எந்த கற்பனையும் இல்லை. கடந்த 10 வருடத்தில் ராவல்பிண்டி ஜமாத் பெற்ற முன்னேற்றம் மற்றும் உறுதிப்பாட்டில் கண்ணியத்திற்குரிய அமீர் சாஹிபுடைய பங்கு மிக பெரிய அளவில் இருக்கிறது. பிறகு எழுதுகின்றார்கள், ஜமாத்தார்களுடன் அன்பு மற்றும் அவர்களுடைய கஷ்டங்களை குறித்து அதிக கவனம் செலுத்தி வந்தார்கள். மே 28 பின்னர் அமீர் சாஹிப் ஹுத்தாமுல் அஹமதியா ராவல்பிண்டியின் மீது பல வேலைகளை சுமத்தினார்கள். அதில் கட்டுமான பணி மற்றும் பாதுகாப்பு பணியும் இருந்தன. இந்த பணிகளில் மிக அதிகமாக செலவுகள் ஆகின. ஆனால் அமீர் சாஹிப் இதனை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் ராவல்பிண்டியுடைய ஒரு அகமதி பொறுப்பாளர் இந்த செலவுகளை பற்றி அமீர் சாஹிப் செலவுகள் அதிகமாகின்றன என்றார். அதற்கு அமீர் சாஹிப், ஓர் அகமதியின் உயிருக்கு முன்பு லட்சக்கணக்கான ரூபாய் கூட ஒரு பொருட்டே அல்ல. ஒருவேளை ஏதாவது அகமதியுடைய உயிர் போய்விட்டால் காலத்தின் ஹலிஃபாவிற்கு நாம் என்ன பதில் கூற முடியும்? சில லட்ச ரூபாய்களை மிச்சமிடிப்பதற்காக இந்த ஏற்பாட்டை செய்யவில்லை என கூற முடியுமா என்றார்கள். ராவல்பிண்டி நகரின் நிலைமை மோசமான பிறகு அங்கு ஹல்காவில் ஜும்மா தொழுகை தொழ ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு பள்ளிவாசலில் தொழுவதற்கு அனுமதி இல்லை. ஜும்மா பல்வேறு ஹல்காக்களில் தொழப்படும். ராவல்பிண்டி நகரிலும் பதற்றமான நிலை காணப்படுகிறது. அல்லாஹு தாலா அருள் செய்வானாக, அவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அங்குள்ள நிலைமை சீராகட்டுமாக. கூறுகின்றார்கள், இவருக்கு ஜமாத்துடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என மிக அதிகமாக கவலை இருந்தது. ஓர் இடத்தில் ஜமாத் கூடினால் அமீர் ஜமாத் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு, அவருடைய பேச்சை கேட்பதற்கு, கூறுவதற்கு வாய்ப்பு கிடைத்துவிடும். ஆனால் அங்கு அலுவலகம் கூட நடத்தக்கூடாது என சீல் வைக்கப்பட்டிருந்தது. எனக்கு ஏதாவது ஹல்காவில் ஏற்பாடுகள் செய்து என்னை ஜும்மாவிற்கு அழைத்து செல்லுங்கள் என கட்டளையிடப்பட்டிருந்தது. அதாவது அமீர் சாஹிப் காய் சாஹிப்பிடம் கூறியிருந்தார்கள், ஓரிடத்தில் ஒன்று கூட முடியாது. ஆகையால் ஃபதுல் ரஹ்மான் சாஹிப் அமீர் என்ற முறையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வருவார்கள். இதன் மூலம் மக்களுடன் தொடர்பு தொடர்ந்து இருக்கும் என்றார்கள். கூறுகின்றார்கள், நான் அவர்களை படிக்கட்டு ஏற வேண்டியது இல்லாத இடத்திற்கு அழைத்து செல்வதற்கு முயற்சி செய்தேன். ஏனென்றால் அவர்களுக்கு மூட்டு வலி இருந்தது. ஒருமுறை அவர்களே பைத்துல் ஹம்து மரிஸ் சாலை செல்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார்கள். அதற்கு காய் சாஹிப், அமீர் சாஹிப் அங்கு பல படிகள் இருக்கும், உங்களுக்கு கடினமாக இருக்கும் என்றார்கள். ஆனால் அமீர் சாஹிப் கூறினார்கள், ஒன்றுமாகாது, நண்பர்களை சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டன என்றார்கள். பிறகு தலைமையக பொறுப்பாளர்களுக்கு நல்ல கண்ணியம் அளிப்பார்கள். இதனையும் அமீர்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். தலைமையாக பொறுப்பாளர்களுக்கு எப்போதும் கண்ணியம் அளியுங்கள். அவர்கள் எந்தவித கண்ணியத்தையும் எதிர்பார்ப்பதில்லை. எந்த தலைமையாக பொறுப்பாளருக்கும் எனக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. ஆனால் ஜமாத்தார்கள் ஜமாத் பொறுப்பாளர்களுடைய பணியாகும். அமீர்மார்கள் போன்றோர் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். சதர் சாஹிப் ஹுத்தாமுல் அஹமதியா ராவல்பிண்டி வந்தார்கள். அப்போது இவர், நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்றார்கள். நேரம் கொடுங்கள், நான் வந்து விடுவேன் என சதர் சாஹிப் கூறினார்கள். அதற்கு இவர், இல்லை இல்லை, நீங்கள் வரக்கூடாது. நீங்கள் எங்கு தங்கியுள்ளீர்களோ அங்கேயே இருங்கள். உங்களை சந்திப்பதற்கு நானே வருவேன் என்றார்கள். இங்கு வந்தபோது ராவல்பிண்டி ஜமாத்தை பற்றி கவலை இருந்தது. தொடர்ந்து காய் சாஹிப்புடன் தொடர்பு வைத்திருந்தார்கள். அவருக்கு வழிகாட்டி கொடுத்து கொண்டே வந்தார்கள். தெஹ்ரிகே ஜதீத் பற்றி என்னிடம் கேட்டார்கள். வருடம் முடிகிறதே, என்ன பொசிஷன் என கேட்டார்கள். அவர் இறந்து விட்டார். அல்லாஹ்வின் அருளினால் தெஹ்ரிகே ஜதீதுடைய பொசிஷன் நன்றாகவே உள்ளது. இதற்கான அறிவிப்பை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவில் வெளியிடுவேன். ராவல்பிண்டி ஜமாத் இதில் போதுமான முன்னேற்றம் அடைந்துள்ளது, மாஷா அல்லாஹ். அறிவிக்கப்பட வேண்டிய இரண்டாவது மரணம் மோசர் மஹமூத் சாஹிப், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அகமதி ஆவார். 84 வயதில் அக்டோபர் 29 தேதி மரணமடைந்தார்கள். இந்நாள் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். இவர் 1958 பைய செய்து இஸ்லாம் அகமதியத்தில் இணைந்தார். அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அதிகமாக சகிப்புத்தன்மையுடனும் உறுதியான நிலைநின்றலுடனும் அதனை பொறுத்து கொண்டார்கள். இவர் பப்ளிக் செக்ரட்டரியாக இருந்தார். அதற்கு பிறகு 15 வருடங்களுக்கு மேலாக சதர் ஜமாத் நியூயார்க்காக தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றார். தப்லீக் செய்யும் ஆர்வம் மிக அதிகமாக இருந்தது. தப்லீகி ஸ்டால் போடப்பட்டால் அல்லது பிரசுரம் விநியோகம் செய்யக்கூடிய புரோகிராம் இருந்தால் அதில் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொள்வார். நாள் முழுவதும் உடன் இருப்பார். தொழுகை நோன்பை கடைபிடிக்கக்கூடியவராவார். மிகவும் தன்னடக்கம் கொண்டவராவார். தஹஜ்ஜு தொழக்கூடியவராவார். அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவர். கருணை உள்ளம் கொண்டவராவார். அமைதியான குணமுடையவர். சிரித்த முகமுடையவர். மிக உயர்ந்த நல்லொழுக்கத்தின் சொந்தக்காரராவார். இரக்க குணமுடையவராவார். பற்றுணர்வு மிகுந்த மனிதராவார். கிலாபத்திற்கு அர்ப்பணமானவராவார். காலத்தின் கலிஃபாவின் எல்லா கட்டளைகளையும் உடனடியாக செயல்படுத்தக்கூடியவர். ஜமாத் அமைப்பிற்கு கட்டுப்பட்டவராவார். ஜமாத் முபல்லிகளுடன் மிகவும் அன்புடனும் கண்ணியத்துடனும் அணுகுவார். ஜமாத்துடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும் கலந்து கொள்வார். அனைத்து நிகழ்ச்சிகளையும் அமைதியாக கேட்பார். ஆலோசனை கேட்கப்பட்டால் எப்போதும் வளர்ந்தரக்கூடிய சிறந்த ஆலோசனையை கூறுவார். பைத்துஸ் ஜஃபர் நியூயார்க்கில் ஒவ்வொரு வருடமும் பூஞ்செடிகளை நடுவார். வருடம் முழுவதும் அதனை பராமரித்து வருவார். பள்ளிவாசலின் தூய்மை மற்றும் அழகை பேணுவதே நற்பேறு என கருதி செய்வார். பொருள் தியாகத்தில் முன்னணியில் இருப்பார். தனது தகுதியை விட அதிகமாக பொருள் தியாகம் செய்து வந்தார். 2005 நான் வசியத்தை பற்றி அறிவித்த போது அவரையும் இணையுமாறு கூறப்பட்ட போது, உள்ளூர் ஜமாத் சார்பாக கூறப்பட்ட போது என்ன நிபந்தனைகள் என கேட்டார். அவருக்கு 10% கொடுக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டது. அதற்கு அவர், நான் முதலிலேயே எனது வருமானத்தில் 20-25% சந்தாவாக கொடுக்கின்றேன் என்றார். எவ்வாறாயினும் இதனை போதுமானதாக அவர் கருதவில்லை. காலத்தின் ஹலிஃபாவின் அறிவிப்பிற்கு லெப்பைக் என கூற வேண்டியிருந்தது. உடனேயே வசிய திட்டத்தில் இணைந்து விட்டார். அங்குள்ள ஜமாத் அமைப்பு கூறுகின்றது, அவர் ஓய்வு பெற்றவர் ஆவார். பென்ஷனில் தான் வாழ்ந்து வந்தார். ஆனாலும் இவருடைய சந்தா எல்லோரையும் விட அதிகமாக இருந்து வந்தது. சில சம்பாதிக்கக்கூடியவர்களை விடவும் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் இவர் சரியான விகிதாச்சாரத்தின்படி சந்தா கொடுப்பவர் ஆவார். அல்லாஹு தாலா இந்த இரண்டு மர்ஹூம்களிடம் கருணுடன் நடந்து கொள்வானாக. தனக்கு விருப்பமான சொர்க்கங்களில் இடமளிப்பானாக. உயர்ந்த பதவிகளை வழங்குவானாக. மர்ஹூம் மஹமூத் சாஹிப் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அகமதி ஆவார். வருத்தத்தில் வாடுபவர்களின் மனைவியை தவிர 4 தத்தெடுத்த பிள்ளைகள் உள்ளனர். இவருக்கு பிள்ளைகள் எதுவும் இல்லை. அல்லாஹு தாலா இவர்களுக்கும் ஜமாத்துடன் உறுதியான தொடர்பை ஏற்படுத்துவானாக. அவர் நிலைத்திருந்த நன்மைகளில் எப்போதும் இவர்களை நிலைத்திருக்க செய்வானாக. இதனை போன்று ஃபதலுர் ரஹ்மான் சாஹிபுடைய பிள்ளைகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கும் அன்னாருடைய நன்மைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பினை வழங்குவானாக. சரியான விசுவாசம் மற்றும் பற்றுறுதியுடன் ஜமாத்துடனும் ஹிலாபத்துடனும் இவர்கள் தொடர்பு கொண்டிருக்கட்டுமாக. இவர்கள் இருவருடைய ஜனாசா தொழுகையை நான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு தொழ வைப்பேன். ஒரு ஜனாசா ஃபதலுர் ரஹ்மான் சாஹிபுடையதாகும். இது ஹாசிர் ஜனாசாவாகும். அதற்காக நான் வெளியில் சென்று தொழ வைப்பேன். சகோதரர்கள் பள்ளியிலேயே இருங்கள். இங்கேயே ஜனாசா தொழுகையை தொழுங்கள்.
அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله ان الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.